லௌடேட்டூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்புள்ளங்களை வணக்கம். இன்றைய ஒலிபரப்பில் நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் மகிழ்வின் மந்திரம், விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். மகிழ்வின் மந்திரம், தொடர்பு கருவியும் குடும்ப உறவும்.
வாழ்வு பாடங்களை கற்றுக்கொள்ள உதவும் முதல் கல்விக்கூடம் குடும்பமே என்பதை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்பின் மகிழ்வு திருத்துது அறிவுரை மடலின் 7 பிரிவில் விளக்கி கூறியுள்ளார். இப்பிரிவில் கல்வி புகட்டும் சூழலாக விளங்கும் குடும்ப வாழ்வு என்ற பகுதியின் இறுதி எண்ணங்களாக குடும்பத்தில் தொடர்பு கருவிகள் உருவாக்கும் தாக்கத்தை குறித்து 278, 279 ஆகிய இரு பத்திகளில் திருத்தந்தை கூறியுள்ள கருத்துக்களின் தொகுப்பு இதோ.
பெற்றோரும் குழந்தைகளும் ஒருவருக்கொருவர் கல்வி புகட்டுவதற்கு தொடர்பு கருவிகளும் ஊடகங்களும் உதவியாகவோ தடையாகவோ அமையக்கூடும். வெவ்வேறு இடங்களில் வாழும் குடும்ப உறவுகளை இணைப்பதற்கும் குடும்பங்களில் உருவாகும் சிரமங்களை தீர்ப்பதற்கும் தகுந்த முறையில் பயன்படுத்தப்படும் தொடர்பு கருவிகள் பெரும் உதவியாக இருக்கும். இருப்பினும் ஒருவரை ஒருவர் நேரில் சந்தித்து பேசுதல் என்ற அனுபவத்தை இக்கருவிகள் வழங்க இயலாது. தொடர்பு கருவிகள் நம்மை ஒருவர் ஒருவரிடமிருந்து எவ்வளவு தூரப்படுத்துகின்றன என்பதை அறிவோம். உணவருந்தும் வேளைகளில் ஒவ்வொருவரும் தங்கள் தொடர்பு கருவிகளில் கவனம் செலுத்துதல், உறங்கச் செல்லும்போது தம்பதியரில் ஒருவர் தொடர்பு கருவிகளில் மூழ்கிவிடுவதால் அடுத்தவர் சலிப்புடன் உறங்கிவிடுதல் ஆகியவை நம் குடும்பங்களில் நிகழ்கின்றன. இல்லத்தில் தொடர்பு கருவிகளை எவ்வளவு தூரம் பயன்படுத்துவது என்பதை பற்றிய முடிவுகளை அனைவரும் கலந்து பேசி தீர்மானிக்க வேண்டும்.
குழந்தைகளுக்கும் வளர் இளம் பருவத்தினருக்கும் தொடர்பு கருவிகள் வழியே வரும் ஆபத்துக்களை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. இக்கருவிகள் நிகழ்கால யதார்த்த உலகிலிருந்து இளையோரை பிரித்து தனிப்பட்ட உலகில் வாழ வைக்கின்றன. இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டவர்களை சுயநலமிக்க பலர் தங்களுக்கு ஆதாயமாக பயன்படுத்திக் கொள்கின்றனர். அதேவேளையில் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை அளவுக்கு அதிகமாக கட்டுப்படுத்துவதும் ஆபத்தானது. தங்கள் பெற்றோர் மட்டுமே நம்பத்தகுந்தவர்கள் என்ற கருத்து ஆழமாக ஊட்டப்பட்ட குழந்தைகளுக்கு சமுதாயத்தில் ஏனையோருடன் உறவுகளை வளர்ப்பது பிரச்சினையாக மாறும். எனவே குடும்பத்தில் நிகழும் கல்வி வழிமுறையில் கிறிஸ்துவ குடும்பங்கள் உதவி செய்ய வேண்டும். பெற்றோரின் கல்வி கடமைகளில் உதவி செய்ய கத்தோலிக்க பள்ளிகள் ஆற்ற வேண்டிய பங்கை குறித்து ஆயர் மாமன்றம் வலியுறுத்தியுள்ளது. இளையோர் தகுந்த வளர்ச்சி பெறுவதில் பெற்றோருக்கும் கத்தோலிக்க கல்வி நிறுவனங்களுக்கும் பொறுப்பு உள்ளது. விவிலிய தேடல் திருப்பாடல் 17 மாசற்றவனின் மன்றாட்டு பகுதி 5.
எனது அருமை அன்புள்ளங்களே, அமெரிக்க ஐக்கிய நாட்டின் அரசுத் தலைவர் ஜோ பைடன் அவர்கள் இரு வாரங்களுக்கு முன், அதாவது செப்டம்பர் 3 தேதி வெளியிட்ட ஒரு அரசு ஆணையின் அறிமுக வரிகள் இதோ.
2001 ஆண்டு செப்டம்பர் 11 தேதி நடைபெற்ற அரக்கத்தனமான தாக்குதல்களின் முழு விவரங்களை அறிவதற்கு இந்த தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர், இந்த தாக்குதல்களில் தப்பி பிழைத்தவர்கள் ஆகியோர் உட்பட பல அமெரிக்கர்கள் விளைகின்றனர். இந்த தாக்குதல்களின் 20 ஆண்டு நெருங்கி வரும் வேளையில் இந்த தாக்குதல்களை பற்றி அமெரிக்க ஐக்கிய நாட்டு அரசுக்கு தெரிந்த தகவல்களை பெறுவதற்கு அமெரிக்க மக்களுக்கு உரிமை உள்ளது.
அன்பு இதயங்களே, நியூயார்க் நகரில் கட்டப்பட்டிருந்த இரட்டை வர்த்தக கோபுரங்கள், வாஷிங்டன் நகரில் அமைந்துள்ள அமெரிக்க பாதுகாப்புத்துறையின் தலைமையகமான பென்டகன் என்ற கட்டடம் ஆகியவற்றில் 2001 ஆண்டு செப்டம்பர் 11 தேதி நிகழ்ந்த தீவிரவாத தாக்குதல்களை பற்றிய முழு உண்மைகள் வெளிவர வேண்டும் என்பதை வலியுறுத்தி அரசுத் தலைவர் பைடன் அவர்கள் இந்த அரசாணையை வெளியிட்டுள்ளார். இதற்கு பிறகாவது முழு உண்மைகள் வெளிவருமா என்பதை காத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
அதேபோல் அன்பு இதயங்களே, உலகின் பல நாடுகளில் மக்களின் கண்முன்னே பட்டப்பகலில் பொது இடங்களில் நடைபெற்ற பல வன்முறைகள் இன்னும் தீர்க்கப்படாத வழக்குகளாக நீதிமன்றங்களில் நடைபெற்று வருகின்றன. இந்தியாவில் நடைபெற்ற மும்பை கலவரம், கந்தமால் கலவரம், குஜராத் கலவரம், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு, இன்னும் ஒவ்வொரு ஆண்டும் தலித் மக்களுக்கு எதிராக நடைபெறும் வன்முறைகள் அனைத்தும் பல்வேறு வழக்குகளாக நீதிமன்றங்களில் குவிந்துள்ளன. இந்த வழக்குகளில் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் அரசியல் அதிகாரம் கொண்டவர்கள் எனில் அந்த வழக்கின் தீர்ப்புகள் முடக்கப்படலாம் அல்லது திரித்து சொல்லப்படலாம்.
அத்தகைய ஒரு சூழலை அன்புள்ளங்களே தாவீது சந்தித்தார். தன் உயிரை கொல்ல வெறி கொண்டு அலைவது மன்னர் சவுல் என்பதால் அவரை பற்றிய வழக்கை தாவீது வேறு யாரிடமும் கொண்டு செல்ல வழியின்றி கடவுளின் நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றார் என்பதை 17 திருப்பாடல் நமக்கு உணர்த்துகின்றது. இறைவனின் நீதிமன்றத்தில் ஆண்டவரே என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும் என்று தன் வழக்கை துவக்கிய தாவீது, இந்த வழக்கின் தீர்ப்பு, அதாவது தனக்குரிய நீதி, இறைவனின் முன்னிலையிலிருந்து கிடைக்க வேண்டும் என்பதையும் இந்த வழக்கின் துவக்கத்திலேயே தெளிவாக கூறியுள்ளார்.
அன்பு இதயங்களே, 15 இறை வாக்கியங்களை கொண்ட 17 திருப்பாடலில் 1-9 முடிய உள்ள முதல் பகுதியில் தாவீது தான் குற்றமற்றவர் என்பதை 5 இறை வாக்கியங்களில் பல வழிகளில் ஆண்டவரிடம் கூறுகின்றார். இதைத் தொடர்ந்து 6-9 முடிய உள்ள 4 இறை வாக்கியங்களில் தன்னை இறைவன் காத்தருள வேண்டும் என்ற விண்ணப்பத்தை முன்வைக்கின்றார். இந்த விண்ணப்பத்தில் 7-8 ஆகிய இரு இறை வாக்கியங்களில் இறைவன் வழங்கும் பாதுகாப்பை 3 உருவகங்கள் வழியே உணர்த்துகின்றார் தாவீது.
உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வலக்கரத்தால் விடுவிப்பவர் நீரே
என்ற வரிகளில் இறைவனின் வலக்கரம் என்று தாவீது பயன்படுத்தியுள்ள முதல் உருவகம் விவிலியத்தில் வேறு சில இடங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது.
அன்பு நெஞ்சங்களே, விவிலியத்தில் ஆண்டவரின் வலக்கரம் என்ற உருவகமும் ஆண்டவரின் வலப்புறம் என்ற உருவகமும் இரு பொருள்களை உணர்த்துகின்றன. ஆண்டவரின் ஆற்றலையும் அவர் வழங்கும் பாதுகாப்பையும் உணர்த்த வலக்கரம் என்ற அடையாளம் பயன்படுத்தப்பட்டுள்ளது.
வன்மை மிக்கது உமது புயம், வலிமை கொண்டது உமது கை, உயர்ந்து நிற்பது உமது வலக்கை
என்று 89 திருப்பாடலிலும்,
நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன், உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது
என்று 63 திருப்பாடலிலும் தாவீது உறுதியோடு கூறுகின்றார். அதே வண்ணம் இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் வழங்கும் உறுதிமொழியில்,
அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன்
என்று கூறியுள்ளதை இறைவாக்கினர் எசேயா தன்னுடைய நூலில் 41 பிரிவில் பதிவு செய்துள்ளார். அன்பு இதயங்களே, இவ்வாறு ஆண்டவரின் வலக்கரம் என்ற உருவகம் ஆற்றலையும் பாதுகாப்பையும் உணர்த்த பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் ஆண்டவரின் வலப்புறம் என்ற உருவகம் ஒருவருக்கு உரிய மாண்பை வழங்கும் அடையாளமாக விவிலியத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டவரின் வலப்புறத்தில் அமரும் மகிமை இயேசுவுக்கு வழங்கப்பட்டது என்பதை தாவீது ஏற்கனவே 110 திருப்பாடலில் முன்மொழிந்துள்ளார்.
ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உன் பகைவரை உமக்கு கால்முனையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார்.
இந்த வரிகளை தாவீது தன்னை பற்றி அல்ல, மாறாக இயேசுவை பற்றி கூறினார் என்று நாம் புதிய ஏற்பாட்டில் இருமுறை வாசிக்கின்றோம்.
அன்பு இதயங்களே, தன் பாடுகளின் போது தலைமைச் சங்கத்திற்கு முன் இழுத்துச் செல்லப்பட்ட இயேசுவிடம், நீ மெசியாதானா, எங்களிடம் சொல் என்று மக்களின் மூப்பர்களும் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் கேட்டபோது இயேசு பதில்மொழியாக,
இது முதல் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பார்
என்று சொல்லுகின்றார். அவர் தன்னை கடவுளுக்கு இணையாக உயர்த்தினார் என்று அனைவரும் ஆத்திரமடைகின்றனர். அன்பு இதயங்களே, தன் நற்செய்தியின் இறுதி வரிகளில் மார்க்கு இயேசுவின் விண்ணேற்றத்தை சித்தரிக்கும் போது கடவுளின் வலப்புறம் என்ற சொற்றொடரை பயன்படுத்தியுள்ளார்.
இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார்.
திருத்தொண்டரான ஸ்தேவான் தன் மரணத்திற்கு முன் கூறும் சொற்களில் இயேசு கடவுளின் வலப்பக்கம் இருக்கின்றார் என்று பறைசாற்றியது திருத்தூதர் பணிகள் நூலில் பதிவாகியுள்ளது.
அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய்ப் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார்.
அன்பு இதயங்களே, வலிமையும் ஆன்பும் கொண்ட வலக்கரத்தால் ஆண்டவர் தன்னை விடுவிக்க வேண்டும் என்ற உருவகத்தை பயன்படுத்தும் தாவீது அடுத்த இறைவாக்கியத்தில் இறைவனின் பாதுகாப்பை உணர்த்த கண்ணின் மணி, சிறகுகளின் நிழல் என்ற இரு உருவகங்களை பயன்படுத்தியுள்ளார்.
உமது கண்ணின் மணியென என்னை காத்தருளும், உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும்.
அன்பு இதயங்களே, நம் உடலின் மிக மென்மையான அதே வேளையில் மிக முக்கியமான பகுதியாக விளங்குவன நம் கண்கள். கண்களின் முக்கியத்துவத்தை இயேசு மலைப்பொழிவில் தெளிவாக உணர்த்தியுள்ளார்.
கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும்.
எனவே கண்களை பாதுகாக்க பல கவசங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. உறுதியான எலும்பு அமைப்பை கொண்ட மண்டையோட்டில் ஒரு குழியான பகுதியில் கண்கள் பொருத்தப்பட்டுள்ளன. கண்களில் எந்த தூசியும் விழாமல் தடுக்கும் இமைகளும், நெற்றியிலிருந்து வழியும் வேர்வையை தடுக்க கண்ணுக்கு மேலே புருவங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இத்தனை பாதுகாப்பையும் தாண்டி ஒருவேளை நம் விழிகளில் தூசி விழுந்தால் அதை உடனடியாக கழுவி சுத்தம் செய்ய கண்ணீர் சுரப்பிகள் உருவாக்கப்பட்டுள்ளன.
என தருமை அன்புள்ளங்களே, இத்தனை பாதுகாப்புடன் காக்கப்படும் கண்ணில் கருவிழிக்கு நடுவே அமைந்துள்ள கருமையான துளையே கண்ணின் மணி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த கருந்துளையானது சுருங்கி விரிந்து தேவையான அளவு ஒளியை உள்ளே அனுமதிப்பதால் நம் விழித்திரையின் மீது நாம் காணும் பொருள்களின் பிம்பங்கள் பதிகின்றன. கண்ணின் மணி இத்தனை பாதுகாப்புகளுடன் அமைந்துள்ளதை மனதில் கொண்டு அத்தகைய பாதுகாப்பை இறைவன் தனக்கு வழங்க வேண்டும் என்று தாவீது வேண்டுகின்றார். இதைத் தொடர்ந்து அன்புள்ளங்களே, தாவீது பயன்படுத்தியுள்ள சிறகுகளின் நிழல் என்ற உருவகத்தின் பொருளையும் இன்னும் 17 திருப்பாடலில் பதிவாகியுள்ள ஏனைய எண்ணங்களையும் அடுத்த தேடலில் நாம் தொடர்ந்து சிந்திப்போம்.
இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.
செய்திகள்.
கடவுளின் இரக்கம் மனித சமுதாயம் முழுவதையும் அணைத்துக் கொள்கின்றது என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருச்சிலுவை பற்றி நடைபெறும் பன்னாட்டு இறையியல் மாநாட்டிற்கு அனுப்பிய செய்தியில் கூறியுள்ளார். பேஷனிஸ்ட் என பொதுவாக அழைக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள் துறவு சபை துவக்கப்பட்டதன் 300 ஆண்டை முன்னிட்டு அச்சபையினரின் முயற்சியால் செப்டம்பர் 21 இச்செவ்வாயன்று ரோம் லாத்தரன் பாப்ரே பல்கலைக்கழகத்தில் துவங்கியுள்ள 4 பன்னாட்டு இறையியல் மாநாட்டிற்கு அனுப்பியுள்ள செய்தியில் திருத்தந்தை இவ்வாறு கூறியுள்ளார். பன்மைத்தன்மை கொண்ட உலகில் திருச்சிலுவை ஞானம் என்ற தலைப்பில் நடைபெறும் இம்மாநாடு இக்காலத்தில் எதிர்கொள்ளப்படும் சவால்களை சிலுவையின் ஞானத்தின் ஒளியில் புரிந்து கொள்வதற்கு உதவும் என்ற தன் நம்பிக்கையை தெரிவித்துள்ளார் திருத்தந்தை. சிலுவையின் புனித பாவுல் அவர்கள் பாஸ்கா பேருண்மை கிறிஸ்தவ வாழ்வின் மையமாகவும் பேஷனிஸ்ட் துறவு குழுமத்தின் தனிவரமாகவும் இருக்க வேண்டும் என்ற ஆவலில் அச்சபையை ஆரம்பித்தார் என்றும் இம்மாநாடு அவரது ஆவலோடு ஒத்திருக்கின்றது என்றும் திருத்தந்தை கூறியுள்ளார்.
பாவத்தால் எவ்வளவுதான் பலவீனராக இருந்த போதிலும் அத்தகைய வாழ்க்கையிலும் புனிதத்துவம் மலர முடியும் என்பதை புனிதர்கள் நமக்கு நினைவுபடுத்துகின்றனர் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் செப்டம்பர் 21 இச்செவ்வாய் என்று தன் டுவிட்டர் வலைப்பக்கத்தில் வெளியிட்ட குறுஞ்செய்தியில் கூறியுள்ளார். திருத்தூதரான புனித மத்தேயுவின் விழாவான இச்செவ்வாய் என்று புனிதர்களை மையப்படுத்தி தன் டுவிட்டர் செய்தியை வெளியிட்டுள்ள திருத்தந்தை ஒரே ஆண்டவராகவும் கடவுளுக்கும் மனித சமுதாயத்திற்கும் இடையே ஒரே இடைநிலையாளராகவும் இருக்கும் இயேசு கிறிஸ்துவிடம் நம்மை கொண்டு சேர்ப்பவர்கள் புனிதர்கள் என்று கூறியுள்ளார். நாம் வணக்கம் செலுத்துகின்ற புனிதர்கள் ஆயிரக்கணக்கான பல்வேறு வழிகளில் நம்மை இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்க்கின்றவர்கள் மற்றும் அவருக்கு சாட்சிகளாக விளங்குகிறவர்கள் என்றும் திருத்தந்தை தன் குறுஞ்செய்தியில் கூறியுள்ளார்.
இயேசு சபையினர் ஆற்றுகின்ற மறைப்பணி அவர்களை கடவுளுக்கும் அவரது மக்களுக்கும் நெருக்கமாக அழைத்துச் செல்வதாக அமைய வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஸ்லோவாக்கியா நாட்டில் பணியாற்றும் இயேசு சபையினரிடம் கேட்டுக்கொண்டார். இம்மாதம் 12 முதல் 15 வரை திருத்தந்தை மேற்கொண்ட 34வது வெளிநாட்டு திருத்தூது பயணத்தில் ஸ்லோவாக்கியா நாட்டின் பிராத்திஸ்லாவா திருப்பிட தூதரகத்தில் அந்நாட்டில் பணியாற்றும் 80 இயேசு சபையினரில் 53 பேரை சந்தித்து ஏறத்தாழ 1.5 மணி நேரம் கலந்துரையாடிய வேளையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவ்வாறு கூறினார். இச்சந்திப்பில் இடம்பெற்ற கேள்விகள் பதில்கள் என்னும் திருத்தந்தை வெளிப்படுத்திய கருத்துக்கள் போன்ற அனைத்தையும் இயேசு சபையாருள் பணிய அந்தோனிய ஸ்பதாரோ அவர்கள் லா சிவில்தா கத்தோலிக்கா என்ற இயேசு சபையினரின் இதழில் செப்டம்பர் 21 இச்சவ்வா என்று வெளியிட்டுள்ளார்.
உடன்பிறந்த உணர்வு மேலோங்கி ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்ப கோவிட் 19 பெருந்தொற்று காலம் நல்லதொரு வாய்ப்பு என்று திருப்பிட உயர் அதிகாரி ஒருவர் ஐரோப்பிய கூட்டம் ஒன்றில் கூறினார். மனித உரிமைகளும் பொதுவான நலவாழ்வும் ஐரோப்பாவிற்கும் ஆசியாவிற்கும் இடையே பகிர்ந்து கொண்ட அனுபவங்கள் மற்றும் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ற தலைப்பில் வியன்னாவில் செப்டம்பர் 21 இச்செவ்வாய், 22 இப்புதன் ஆகிய இரு நாட்களில் OSCE என்று அழைக்கப்படும் ஐரோப்பிய பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு அமைப்பு மெய்நிகர் கூட்டம் ஒன்றை நடத்துகின்றது. அக்கூட்டத்தில் இச்செவ்வாயன்று உரையாற்றிய திருப்பிடத்தின் பிரதிநிதி அருள்பணி யானுஸ் உர்பான்சிஸ்க் அவர்கள் கோவிட் 19 பெருந்தொற்று நாம் எவ்வளவு சக்தியற்றவர்கள் என்பதையும் நாம் ஒருவர் ஒருவரை சார்ந்திருக்கிறோம் என்பதையும் உணர்த்தி வருகிறது என்று கூறினார்.
வருகிற நவம்பரில் கிளாஸ்கோ நகரில் நடைபெற இருக்கும் காலநிலை மாற்றம் குறித்த COP26 எனப்படும் 26வது உலக உச்சி மாநாட்டில் காலநிலை மாற்றத்தை குறைப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமாறு ஸ்காட்லாந்து மற்றும் பிரித்தானியாவின் பல்சமய தலைவர்கள் உலக அரசுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். COP26 உலக மாநாட்டையொட்டி இம்மாதம் 18 முதல் 26 வரை ஸ்காட்லாந்தில் மெய்நிகர் கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்ளும் 50 மேற்பட்ட பல்சமய தலைவர்கள் காலநிலை மாற்றத்தை குறைப்பதற்கு பாரிஸ் உலக உச்சி மாநாட்டில் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு முயற்சிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர்.
தற்போது உலக அளவில் நிலவும் உணவு பாதுகாப்பு மற்றும் விநியோக அமைப்பு முறையில் நீதி அதிகம் தேவைப்படுகிறது என்று சுவிட்சர்லாந்து நாட்டு கத்தோலிக்க காரித்தாஸ் நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. செப்டம்பர் 23 இவ்வியாழனன்று ஐநாவின் உணவு அமைப்புகள் உச்சி மாநாடு இடம்பெறவிருப்பதை முன்னிட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள சுவிட்சர்லாந்து காரித்தாஸ் நிறுவனம் தற்போதைய உலகளாவிய அமைப்பு முறைகளில் நிவர்த்தி செய்யப்பட வேண்டிய அம்சங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. காலநிலை மாற்றம் இக்காலத்தில் பல நாடுகளில் இடம்பெறும் உணவு தொடர்புடைய பிரச்சினைகளுக்கு முக்கிய காரணங்களுள் ஒன்றாக இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ள காரித்தாஸ் நிறுவனம் கோவிட் 19 உருவாக்கியுள்ள நலவாழ்வு மற்றும் பொருளாதார நெருக்கடிகளும் உலக அளவில் உணவு பிரச்சினைகளை கூடுதலாக மோசமாக்கியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளது.
இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ்ச் சேவை நிறைவடைகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செய்மடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.